நமது மொழியில் உள்ள இலக்கியத்தை ஆராய்ந்து உண்மையாக மதிப்பிட வேண்டுமென்றால், அதனை வளம்பெற செய்ய வேண்டுமென்றால், பிறமொழி இலக்கிய உணர்ச்சி நம்மவர்களுக்கு மிக மிக இன்றியமையாதது என்ற கருத்தையுடையவர் பேராசிரியர். ஏனைய மொழிகளின் ஆதி இலக்கியங்களை பற்றிய அறிவு மிகவும் தேவை என்று கூறும் அவர், நம் பண்டைய இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி உண்மையான இலக்கிய உணர்ச்சியை பெறுவதற்கு இவை சிறந்த கருவியாகும் என்று தம் கருத்தை தெரிவிக்கிறார். இலக்கிய உதயம் என்ற நூலில் எகிப்த், பாபிலோனியா, பாலஸ்தீனம், பாரசீகம், சீனம் ஆகிய இலக்கியங்களின் வரலாறுகளை விரிவாக ஆராய்கிறார். பிறமொழி இலக்கியங்களில் தமிழ் இலக்கியத்தோடு ஒப்புமையுள்ள பகுதிகள் கற்றைக்குள்ளும் அடிக்குறிப்பாகவும் பேராசிரியரால் ஆங்காங்கே தரப்படுகின்றன. மூலநூல் சுவையை புலப்படுத்தும் நோக்கில் அக்கவிதைகளை மொழிபெயர்த்தும் தந்திருக்கிறார். வடமொழி இலக்கிய வரலாற்றையும் இலக்கிய உதயம் என்ற இரண்டாவது பகுதியாக அவர் வெளியிட்டு தந்திருக்கிறார். எனவே இந்த வகையிலே உலகத்தில் உள்ள பிறமொழி இலக்கியங்கள், இந்தியாவில் உள்ள தொன்மையான மொழியான வடமொழியினுடைய இலக்கிய வரலாறு ஆகியவை பேராசிரியரால் விரிவாக தரப்பட்டுள்ளன. அடுத்தது பதிப்பு பணி என்று பார்த்தால், அந்த பதிப்பு நிலையிலே பேராசிரியருடைய பணி மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு பணியாக அமைகின்றது. இலக்கியங்களை நல்ல முறையிலே பதிப்பித்தலும், நல்ல பதிப்புகள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று விளக்குதலும் பேராசிரியர் பதிப்புத்துறையிலே தமிழுக்கு செய்த சேவைகளாகும். அவர் குறிப்பிட்ட ஒரு வகை இலக்கியங்களை மட்டுமே பதிப்பித்தார் என்று வரையறை செய்ய முடியாது. பல்வேறு வகை இலக்கிய நூல்களையும் இலக்கண நூல்களையும் பதிப்பிப்பதிலே அவர் ஆர்வம் காட்டினார். இவருடைய முதல் பதிப்பு நூல் மனோன்மணியம். இவர் 38 நூல்களின் நல்ல பதிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். முந்தைய பதிப்பாசிரியர்களுக்கு கிடைக்கப்பெறாத ஏட்டுச்சுவடிகள் தமக்கு கிடைக்கும் போது அந்த நூல்கள் அவரால் மீள்பதிப்பு செய்யப்படுகின்றன. இந்த வரிசையிலே கம்பராமாயணத்தின் பாலகாண்டம் சில படலங்கள், ஜீவக சிந்தாமணி ஆகியவற்றை எடுத்துக் கூறலாம். பல இலக்கண நூல்கள் இவரால் பதிப்பிக்கப்பெற்றுள்ளன. தொல்காப்பியம் பொருளதிகாரம், அதனுடைய இளம்பூர்ணர் உரையை முதன் முதலே பதிப்பித்த பெருமை பேராசிரியர் அவர்களையே சாரும். அதே போல களவியக்காரிகை என்ற நூல், இதனையும் முதன் முதலே அவர் அச்சு வாகனம் ஏற்றுகிறார். அந்த பெயரையும் தாமே அமைத்துக் கொண்டதாக குறிப்பிடுகிறார். யாப்பருங்கலக்காரிகை என்கிற அந்த நூல் யாப்பிற்குரிய செய்திகளை கட்டளை கலித்துறை செயலால் விளக்குவது போல, இந்த களவியற்காரிய என்ற இந்த நூல் அகப்பொருள் செய்திகளை அந்தாதித்தொடையில் அமைந்த கட்டளை கலித்துறை செயலால் சுருங்க உரைக்கின்றது என்று அந்த களவியற்காரிய என்று தாம் பெயர் வைத்ததற்கான விளக்கத்தையும் பேராசிரியர் மிக அழகாக தருகிறார். 1920 1939 இடையே 21 நூல்கள் அவரால் பதிப்பிக்கப்பட்டன. பல சிற்றிலக்கியங்களும் பேராசிரியரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் இவருடைய பதிப்பு பணியை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறார். இக்காலகட்டத்தில் தமிழின் இடைக்கால இலக்கியங்களின் பதிப்பு அதிகரிப்பதை காண்கிறோம். வையாறு பிள்ளை ஒருவரது பணியே இவ்வுண்மையை எடுத்துக்காட்டுவதாய் அமைகின்றது என்பார். கம்பராமாயணத்துக்கு நல்லதொரு பதிப்பு வேண்டும் என்பது பேராசிரியர் அவர்களுடைய ஆசை. அந்த ஆசையால் கம்பன் ஆராய்ச்சி பதிப்பு என்ற நூலில் அந்த ஆராய்ச்சி பதிப்பு எவ்வாறு அமைய வேண்டும், அந்த பதிப்புக்கான நெறிமுறைகள் என்ன என்பதை மிக மிக விரிவாக எடுத்து எம்பியிருக்கிறார். ஆனால் அவருடைய கம்பராமாயணத்துக்கு என்று ஒரு பதிப்பு கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசை நிறைவேறாத ஒரு ஆசை. இதற்கு பிறகு அவர் அந்த முன்னிலை என்று பார்த்தால், அந்த பேரகராதி பதிப்பிற்கு, அதாவது அந்த பேரகராதி பதிப்பிலே 100,000 மேற்பட்ட சொற்கள் உள்ளன, அதற்கு அவர் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையிலே தமிழ் அகராதியின் வரலாற்றை முதல் நிகழ்ந்தான திவாகர நிகழ்ந்திலிருந்து துவங்கி கால வரிசைப்படி விளக்குகிறார். ஒரு நிகழ்ந்து என்றால் அதனுடைய அமைப்பு, இந்த நிகழ்ந்துகளின் வளர்ச்சி, அகராதி அமைப்பில் ஏற்பட்ட மாற்றம், இதுவாரும் அந்த காலகட்டத்தில் அதுவரையிலும் வெளிவந்திருந்த அகராதிகளை பற்றிய செய்திகள் என பல பல செய்திகள் அந்த முன்னுரையிலே இடம்பெறுகின்றன. அகராதித்துறையில் முதன் முதலில் வெளிவந்த கருத்து கருவூலமாக இது விளங்குகிறது. இந்த முன்னுரைதான் இன்றைக்கும் அகராதியியல் ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டி நூலாக விளங்குகிறது. எட்டு தொகை பத்துப்பாட்டு பாடல்களின் ஆசிரியர்கள் பெயர்களை மட்டும் அகரை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு புலவராலும் பாடப்பட்ட பாடல்களும் அவை இடம்பெற்ற நூல்களும் இன்னின்ன என்பதை குறிக்கும் வகையில் சங்க புலவர் பேரகராதி ஒன்றினை தொகுத்தார். இதிலிருந்து சங்க புலவர்கள் பாடிய பாடல்களையும் அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளனர் என்கிற அந்த செய்தியையும் அறிய முடிகிறது. இந்த பதிப்பு நூலில் அவர் பல அகராதிகளை தருகிறார். அந்த இலக்கிய பதிப்புகளிலே சிறப்பு பேரகராதி, புலவர்களும் அவர்களால் பாடப்பட்டோரும், அரசர் முதலியோரும் அவர்களால் பாடப்பட்டோரும், புலவர்கள் அகராதி என பல தலைப்புகளில் செய்திகள் இடம்பெறுகின்றன. இது அகராதி துறையிலே பேராசிரியருடைய பங்கு என்பது பேரகராதி பதிப்பு மட்டுமன்றி அந்த ஒரு அகராதியினுடைய செல் நோக்கையும் அவர் ஒரு ஒரு வர ஒரு ஒரு கால நோக்கிலே, கால அடிப்படையிலே, செய்தி அடிப்படையிலே, கருத்து அடிப்படையிலே மிக மிக விளக்கமாக தந்திருக்கிறார்.